ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த ஸ்ரீ அக்ஷரமண மாலை பார்த்துன்னு வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, ஓம்கார பொருள் ஒப்புயர் இல்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. அருணாச்சலனை உள்ளபடி யாருனால புரிஞ்சிக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை போன பாடலில் பகவான் கேட்டார். அதுக்கு பதிலாக இந்த பாடலில் அந்த அருணாச்சலம் ஓங்கார பொருளாகவே இருக்கு அப்படிங்கிறார். அதனால் ஓம்காரம் அப்படிங்கிற பிரணவத்தோட வடிவாகவே இருக்கக்கூடிய அருணாச்சலா, உன்னை யார் தான் உள்ளபடி அறிய முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறார். நம்முடைய மனசுங்கிறது ஒளியுடைய சில அலைவரிசைகளை மட்டும்தான் உணர்ந்துக்க முடியும். இந்த சவுண்ட் அப்படிங்கிறவங்கள ஒலினா சவுண்ட், அந்த அதோட சில டெசிம்பல்ஸ்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், அந்த அலைவரிசைகள் சிலது மட்டும்தான் நம்ம காதுக்குள் கேட்க முடியும். அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒளியை மனசினால் கிரகிச்சிக்கவே முடியாது. அங்கே ஒளி ஒளியாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உணர்வு மயமாகவும் அந்த இடத்துல இருக்குமா, அந்த உணர்வே ஒரு ஒளியாக இருக்கும். அந்த ஒளியோட மையம் அப்படியே திறக்கும்போது அந்த பேர் உணர்வும் மொத்தமாக திறக்கிறது. அந்த நாமமே அந்த வஸ்துவாகவும் இருக்குது. அவ்வளோ வசதியான ஒளி அது. அந்த ஒளிக்கு அந்நியமாக அந்த வஸ்து இருக்காது அப்படிங்கிறார். அந்த ஒளிக்கு என்ன பெயர் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற பெயர். அந்த ஓம்ங்கிற ஒளியும் அந்த பரம வஸ்துவும் அந்நியமாக ஒன்றுக்கு ஒன்று இருக்காது. ஆகாசாத் வாயுஹு வாயுரோக்னி அக்னேராபக அத்பயக பிருத்வி அப்படிங்கிற உபனிஷத் வந்து இதை எப்படி விளக்கிறதுனா, ஆகாயத்திலிருந்து வாயுவும் வாயுவிலிருந்து அக்னியும் அக்னியிலிருந்து நீரும் நீர்லேருந்து மரம் செடி கொடிகள் இந்த மாதிரி மித்த உயிர்கள்லாம் சிருஷ்டி கிரமம் இப்படி தான் வரிசைப்படுத்தின்னு வருது. இதில் ஆகாயம் எதிலிருந்து உண்டாச்சு, அதாவது ஆகாயங்கிறது வெறும் வெளி அப்படிங்கிற மாதிரி பொருள்படுறது. அதை நம்ம பார்க்குற ஆகாயம் இந்த விண்வெளி இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மூலமாக ஒரு ஒளியும் ஒளியும் உண்டு. என்னன்னாக்கா சவுண்ட் அண்ட் லைட் ரெண்டும் அதுக்கு மூலமாக இருக்குது. அந்த ஒளியே ஓம் அப்படிங்கிற அந்த சப்தம். இன்னொன்று ஒளி அப்படிங்கிறோம் இல்லையா, அதாவது லைட் அப்படிங்கிறது தான் பிரக்ஞாரூபம் அப்படிங்கிறா. இன்னும் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தோன்னா அகம் அகங்கிற ஸ்பூர்த்தி, அதாவது நான் நான்னு தொடர்ச்சியாக ஒரு ஒழுக்கு, அதுதான் அந்த நான்கிறது தான் அந்த பிரம்ம வஸ்து. அதைத்தான் பிரக்ஞாரூபம் அப்படின்னு அந்த ஒளி உரு அப்படிங்கிறா. அதைத்தான் மகான்கள் அதை அப்படி தான் விளக்கிறான். இப்போது பிரம்மத்தோட ரெண்டு முகங்களாக ஒளியும் ஒளியும் இருக்குது. ஒளினா அந்த சவுண்டை சொல்லும்போது ஒளி ரூபமாக இருக்கிறது ஓம்ங்கிற அந்த பிரணவம். அடுத்து இங்கே நான்கிற அங்கே சொல்லே இருக்காது, அந்த பேர் உணர்வு அப்படியே நமக்கு அந்த இருக்கிறது நமக்கு தெரியும். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறாரே, நானே அனைத்துமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நானே அப்படிங்கிற அவர் சொல்கிறது அந்த பேர் உணர்வு. அந்த பேர் உணர்வு என்னென்னா நம்ம மனசை தாண்டின ஒரு பேருணர்வு. இதைத்தான் பிந்து அப்படிங்கிறா, சைத்தன்யம் அப்படிங்கிறா. மனசு நுட்பமாக நுட்பமாக இதெல்லாம் ஒருத்தருக்கு உணர முடியும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒளிக்கு அப்புறம்தான் ஒளி உணரப்படுறது. அதாவது முதல் லைட்டை பார்ப்போம், மேலே மின்னல் வந்ததுனாக்கா முதல் லைட் வரும், அதுக்கப்புறம்தான் இடி இடிக்கும். லைட்டு முதல்ல வரும், அப்புறம் சவுண்டு வரும். இது பிரபஞ்ச விதி. ஒளிக்கு மூலம் எது அப்படின்னா ஒளியே, ஒளி தான். அதாவது அந்த சவுண்டுக்கு மூலம் எதுன்னா அந்த லைட். அதனால்தான் பகவான் ரமண மகரிஷி நான் அப்படிங்கிறது அண்ணன் அப்படின்னும் ஓம்ங்கிறது என்னோட தம்பி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம். இந்த ஒளியும் ஒளியும் பூர்ணமாக ஒடுங்கின நிலை தான் பூர்ணமான மௌன நிலை அப்படிங்கிறா. அதனால்தான் ஞானத்தோட வரம்பா மௌனம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோட பொருள் என்னென்னா அந்த ஓங்காரத்தோட பொருள் தான். ஓம்ங்கிறது நம்மளோட காது இருக்கு இல்லையா, அது வர வரைக்கும் ஒளியாக இருந்தால் கூட அது நம்மளை இட்டு அதை எங்கே எடுத்துன்னு போகிறதுனா நம்மளை அதோட வேறான மௌனம்ங்கிற பிரம்ம நிலைக்கு நம்மளை கூட்டின்னு போகிறது. அதனால்தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூல சொல்லாக ஓம்ங்கிறது இருக்குது. இப்போ ஓம் சரவண பவ அப்படிங்கிறோம், ஓம் நமோ நாராயணாங்கிறோம், எல்லாத்துலேயும் ஓம்ங்கிறது முன்னாடி வருது. இந்த இப்போ ஓம் சரவண பவன் எடுத்துட்டோன்னா அந்த மகா வாக்கியத்தை முருக பக்தர்கள்லாம் உருகி உருகி சொல்வாள். இதில் சர அப்படிங்கிறதுக்கு நானற்காடு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. நானற்காடுங்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகல தாவர எல்லாமே சேர்ந்ததுன்னு பொருள். இன்னொன்று 36 தத்துவங்கள் இணைந்தது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அடுத்தது வனம்ங்கிறத என்னென்னா இங்கே எல்லாமே ஒன்று தான், வனம் வனம்ங்கிறதெல்லாம் ஒன்று தான். அதாவது வனம்னாலே கூட்டம்னு அர்த்தம். இந்த 36 கூட்டங்களும் சேர்ந்தது தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அப்படிங்கிறா. அதுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறது யாருன்னா இந்த வனக்கூட்டத்தையே ஓம்ங்கிற பிரம்மமான முருகப்பெருமான் தான் ஆள்றார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் ஓம் சரவண பவ அப்படிங்கிறதோட அர்த்தம். நம்ம எதுக்காக இந்த இடத்துல முருகப்பெருமானை சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லும்போது முருகப்பெருமானை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்குது. 4 மறைகளை முகமாக வச்சுட்டு இருக்கிற பிரம்மாவை வச்சு தான் முருகன் விளையாட ஆரம்பிக்கிறார். பிரம்மாவுக்கோ பூர்ண பிரம்மஸ்வரூபத்தை வெறும் பாலகன் மாதிரி அங்கே எதிர்பார்க்கலை. ஏன்னா பிரம்மா வந்து முருகனை பார்க்கும்போது அதுதான் பிரம்மஸ்வரூபம்னு தெரியல. பிரபஞ்சத்தை படைக்கிறதுனாலேயே ஈசனுக்கு நிகர்த்தான் அப்படிங்கிற ஒரு மயக்கம் இருந்தது பிரம்மாவுக்கு. சுப்பிரமணியம் பக்கத்தில் வரும்போது, அந்த ஞானக்கணி கிட்ட வரும்போது மாயையில் அப்படியே உழன்றுன்றிருந்தார் பிரம்மா. அவர் மனசு எதையுமே உணரலை. அங்கே முன்னாடி ஞானஸ்வரூபமாக குமரன் நிற்கிறது கூட பிரம்மாவுக்கு தெரியலை. கைலைக்கு வந்த பிரம்மாவை பார்த்து முருகன் சிரிக்கிறார். நீங்கள் யாரியா, நீர் எதுக்கு எந்தெந்த கலைகளையெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர் அப்படின்னு குழந்தை வந்து மழலியாக பிரம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறது. உனக்கு என்னெல்லாம் கலைகள் தெரியும் அப்படின்னு. பிரம்மா வந்து ஒரு சின்ன குழந்த தன்னை பார்த்து அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட உடனே ரொம்ப கர்வம் வந்துடுத்து. எதை விட எதை சொல்ல இந்த பிள்ளைகிட்ட, சின்ன பையனாக இருக்கானே, சரி சொல்லித்தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை பார்த்து தான் எனக்கு என்ன தெரியுங்கிறத சொல்கிறதுக்கு யோசனை பண்ணுறார். முருகப்பெருமானுக்கு அந்த கணமே, பிரம்மாவோட கர்வத்தை பார்த்த அந்த கணமே அவரை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. பிரம்மாவும் முன்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியாத சொல்ல ஆரம்பிக்கிறார். நானே பிரம்மா, நான் தான் வேதங்களை தாங்கின் இருக்கேன், பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அதிபதி நான் தான், தேவர்கள் முன்னாடி நான் வந்து எல்லாரையுமே தேவர்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சின்ன துரும்பு வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் படைச்சிருக்கேன். எனக்கு நிகர் இங்கே யாருமே கிடையாது. சகல வித்தைகளுக்கும் நான் தான் தலைவன். உங்களுக்கு உங்களோட அப்பா அந்த கைலை பிரான தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறார் பிரம்மா. குமரன் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஏதோ ஒரு பயம் பிரம்மாவுக்கு லேசாக வருது. அப்போ முருகப்பெருமான் கேட்குறார், அது சரியா, வேதத்தோட உட்பொருள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறார். அதில் என்ன சந்தேகம், நன்னா தெரியும் அப்படிங்கிறார் பிரம்மா. உங்களை மாதிரி இருக்கிறவாளோட துணை கொண்டு தான் நான் வேதத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு தன்னோட சுற்றி இருக்கிறவாளையெல்லாம் சேர்த்துண்டு முருகப்பெருமான் பேசுகிறார். ஏன்னா பிரம்மாவை வீழ்த்துறது முருகப்பெருமானுக்கு ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. ஆனால் பிரம்மாவுக்கோ தான் சிம்மத்தோட வாயில் தலை கொடுத்துருக்கோங்கிறதே தெரியாமல் தான் வாட்டுக்கு பேசிகிட்டே போகிறார். என்ன வேணாலும் கேளுங்கோ அப்படின்னு கேட்கும்போதே பிரம்மா முகத்தில் அப்படி ஒரு அலட்சியம் இருக்குது. சரி முதல்லேருந்து ஆரம்பிப்போம், ரிக்வேதத்தை சொல்லுங்கோ அப்படின்னு முருகன் கேட்குறார். பிரம்மா கண்களை மூடிக்கிறார். அப்படியே வேதம் அவருக்குள்ளேருந்து வருது, வாக்காக வருது. உடனே அவர் சொல்ல ஆரம்பித்த உடனே, நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ, இவ்வளோ வேகமாக சொன்ன எனக்கு புரியாது, முதல் வார்த்தை என்ன சொன்னேன் அப்படின்னு முருகன் திருப்பியும் கேட்குறார். பிரணவ மந்திரத்தை சொன்னேன், ஓம்னு ஆரம்பித்தேன் அப்படின்னோடனே, சரி ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறார். நான் தான் அதுக்கு பொருளாக இருக்கேன் அப்படின்னு விசித்திரமான ஒரு பதிலை சொல்கிறார் பிரம்மா. இவ்வளோ ஒரு கர்வத்தோடையும் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் ஒரு பொறுப்பில்லாமையும் ஒரு பதில் சொன்ன உடனே பாலமுருகனுக்கு கோபம் வருது. முருகன் திருப்பியும் கேட்குறார், அப்போ நீங்கள் யார், உங்களை நீங்களே எப்படி பொருள்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பிரம்மா, நான் பிரம்மா பிரணவத்தோட சொரூபமாக விளங்குறேன் அப்படின்னோடனே சுப்பிரமணியருக்கு கோபம் வந்துடுத்து. ஏன் நீங்கள் சொல்கிறது ரெண்டும் முரண்பாடாக இருக்கே, நீங்கள் பிரணவ மந்திரமாக இருக்கே அப்படின்னா அதோட பொருளை சொல்லுங்கோ, ஏன் பிரம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லி ரெண்டு ரெண்டாவும் இருக்கிறதா சொல்கிறேள் அப்படின்னு கேட்குறார். அப்போது பிரம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறார். இப்போது பிரம்மா வசமாக சிக்கின்ட்டார் முருகன்ட்ட. குற்றவாளி மாதிரி இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி இவர்கிட்ட தப்பிச்சுக்கிறதுன்னு தெரியல. முருகனோட காலை பிடிச்சிட்டு உண்மையான பொருளை அறிஞ்சிக்கணுங்கிற விவேகம் கூட பிரம்மாவுக்கு வரலை. அதுக்கு முருகன் திருப்பியும் கோபமாக, பதற்றாமல் சரியாக சொல்லுங்கோ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடிய நீங்கள் நான் தான் பிரணவத்தோட பொருளாக இருக்கேன் அப்படின்னு அபத்தமாக பேசுறது எதனால்? பிரணவத்தோட பொருளை சொல்ல முடியாட்டா உங்களை நான் சிறைப்படுத்திடுவேன். கேட்கறது யாருன்னு பார்த்து சரியாக பதிலை சொல்லுங்கோ அப்படிங்கிறார் கந்தன். பிரம்மா தன்னோட வாதத்தை திருப்பி முன்வைக்கிறார். முருகப்பெருமான் என்ன கேட்குறாருன்னே தெரியல அவருக்கு. பிரம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்வாதத்தில் முருகப்பெருமான் அவரை மடக்கிண்டே வரார். பிரம்மாவால் மேற்கொண்டு எதை மேற்கோள் காட்டி பேசினா கூட திருப்பி அந்த முதல் வார்த்தையே அவருக்கு புரியலை அப்படிங்கிறத முருகன் எடுத்து சொல்கிறார். பிரம்மாவோட நாலு தலையும் சுத்த ஆரம்பிச்சுது. ஓம்ங்கிற பிரணமம் பிரம்மா கிட்ட வெறும் வார்த்தையா, வெறும் நாலெட்ஜாக மட்டும்தான் இருந்தது. அது தன்னோட அனுபவத்தில் இல்லைங்கிறத முதல் முதலாக பிரம்மா உணர ஆரம்பித்தார். எதுவும் புரியாமல் இந்த ஞான பண்டிதனோட பாதத்தை மானசீகமாக பிடிச்சிக்கிறார். அந்த குமரக்குழந்த மாபெரும் பண்டிதனாக அவர் முன்னாடி விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதுவே பரம்பொருள் அப்படின்னு அவருக்கு தெளிவு வந்தது. அவர் முன்னாடி கை கட்டி அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறார். பிரம்மா அப்படியே பயத்திலேயே இருக்கார். அவரோட சகல சக்திகளும் அவர் கையிலிருந்து போயிடுத்து. எல்லாம் முருகனோட கையில் இருந்தது. வெறுன்னு அப்படியே நின்றுட்டு இருந்தார் பிரம்மா. என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியலை, தவிச்சின்னு இருந்தார். முருகன் பிரம்மாவோட தலையை குட்டினார். முருகனோட தொடல்னால பிரணவத்தோட பொருள் அவருக்குள்ளே இறங்கித்து குமரனோட தோழன் வீரபாகு பிரம்மாவோட கரங்களை பிடிச்சி இழுக்கிறார். நின்ன இடத்துலையே அவரை சிறை வைக்கிறார். பிரபஞ்ச படைப்பு மெதுவாக நின்று போச்சு. அதை உணர்ந்து முருகப்பெருமான் என்ன பண்ணிட்டார், சிருஷ்டி தொழிலையும் தானே எடுத்துட்டார் தான் தோல் மேலே. திருப்பியும் உலகம் அழகாக பெருகின்றே வந்தது. ஆனால் தேவலோகமும் கைலாயமும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப கவலைப்பட்டது. ஈசன் மட்டும் இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னு தெளிவாக இருந்தார். ஈசன் நந்தியம் பெருமாளை கூப்பிட்டு எப்படியாவது எதம்மா பேசி குமரன்கிட்ட போய் பிரம்மாவை விடுவிக்கிச்சுடு அப்படின்னு சொல்கிறார். நந்தியம் பெருமாளும் நேராக கந்தகிரிக்கு வரார். இந்த மாதிரி பிரம்மாவை எப்படியாவது விடுவிச்சிடுங்கோன்னு கேட்கும்போது மகாதேவர் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லும்போது முருகப்பெருமானுக்கு கோபம் வருது. நந்தியாரே, உமக்கும் பிரம்மாவோட சிறைவாசம் வேணும்னா இங்கே இருங்கோ அப்படின்ன உடனே அந்த இடத்த விட்டு நந்தியார் திருப்பி ஈசன்கிட்டயே போகிறார். சிவபெருமானுக்கு தன்னோட அருமையான குழந்தைய கிட்ட தானும் பிரணவ பொருளை கேட்டுக்கலாமேன்னு ஆசை வருது. முருகப்பெருமான் கிட்ட வர தந்தையோட வரவை பார்த்து முருகப்பெருமானுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈசனார் வந்து முருகனை தூக்கி தன்னோட மடியில் வச்சுக்கிறார். என் குழந்தை, அந்த பிரம்மனை எதுக்காக சிறை பயிச்ச, இந்த பிரபஞ்ச படைப்பு எல்லாம் தடைப்படுமேப்பா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு முருகப்பெருமானும் சொல்கிறார், இந்த அண்ட சராசரங்களெல்லாம் படைக்கக்கூடியவருக்கு ஆதி ஒளியான ஓம்ங்கிற பிரணவத்தோட அர்த்தமே தெரியலை. தான் படைக்கிறோங்கிற கர்வம் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆணவத்தை அறுக்கிறதுக்குத்தான் அவரை சிறையில் வச்சேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் முருகப்பெருமான். சிவபெருமானுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. பிரம்மாவுக்கே தெரியலங்கிறியே, உன்னால் சகல தேவர்களுக்கு முன்னாடி அதுக்குண்டான பொருளை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார் சிவபெருமான். அதுக்கு முருகப்பெருமான் சொல்கிறார், அப்பா இது தனியாக ஒருத்தருக்கு ரொம்ப ரகசியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரம். கேட்கக்கூடியவர்களுடைய ஆர்வமும் பணிவும் தான் இதில் முக்கியமானது அப்படிங்கிற. சரி எனக்கு சொல்லேன் அப்படின்னு சிவபெருமான் கேட்க, கேட்பது என் தந்தை ஈசனே ஆயினும் கேட்கும் விதத்தில் கேட்டால் சொல்வோம் அப்படின்னு ஒரு குருஸ்தானத்திலிருந்து தான் சிஷ்யனுக்கு இந்த மந்திரம் உபதேசம் செய்யப்படணும் அப்படிங்கிறத முருகப்பெருமான் தெளிவாக சொல்கிறார். உடனே சிவபெருமானும் சட்டுன்னு பணிவாகி மகனை மடியில் அமர்த்தி வாய் பொத்தி தலை தாழ்த்தி செவிய கூர்மையாக்கிண்டு கேட்குறார், பிரணவமே பிள்ளையாச்சு, மகன் இப்போ குருவானார், தந்தை சீடனானா, ஒரு மாபெரும் பரிமாற்றம் அங்கே நிகழ்ந்தது. ஓம்ங்கிற பிரணவத்தோட பொருளை சொல்லி விளக்கி தன்னோட தந்தைக்கே முருகப்பெருமான் அங்கே தகப்பன் சாமியாக இருந்து உபதேசம் பண்ணுற, சுவாமிநாதனா அங்கே மலர்றார். ஈசனும் ஆமாம், இதுதான் வேதத்தை உரைக்கக்கூடிய பிரணவத்தோட பொருள், அந்த பொருளை உபதேசம் மட்டும் பண்ணாமல் அந்த உருவாகவே நீ தான் இருக்க, ஆதி ஒளிய அழகாக நீ சொல்லி கொடுத்த அப்படின்னு முருகன் அணைச்சிக்கிறார். தந்தையோட கட்டளைப்படி சுவாமிநாதன் பிரம்மாவை சிறையிலேருந்து விடுவிக்கிறார். பிரம்மா முருகனையும் ஈசனையும் பணிஞ்சு சேவிச்சுட்டும் அங்கேருந்து கிளம்புறார். முருகன் குருநாதனா அருட்கோளம் காட்டின அந்த புண்ணியஸ்தலம்தான் சுவாமிமலை. அருணகிரிநாதர் சுவாமிமலையை குருமலை அப்படின்னே சொல்கிறார். இங்கே முருகப்பெருமான் ஓம்ங்கிற சொல்லாமல் மௌனத்திலேயே உபதேசம் பண்ணுறாராம். இந்த மௌனமே ஓம் அப்படிங்கிறதோட அர்த்தம். இந்த ஓம்ங்கிறத பிரித்தோம்னாக்க ஆ உ இம் அப்படின்ற மூணு துணிகளாக தெரியும். இந்த மூன்று துணிகளையும் பிரணவம் பற்றின நூல்கள் சொல்லும்போது ஆ அப்படிங்கிறது ஜாக்கிரத்து அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய இந்த உலகம், நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா இந்த உலகத்தை ஜாக்கிரத்து அப்படின்னு சொல்கிறா. ஊங்கிறது சொப்னத்தை சொல்கிறா, அதாவது ட்ரீம் ஸ்டேட். இம்ங்கிறது சுஷுப்தி அப்படிங்கிற கனவற்ற தூக்க நிலையை குறிக்கக்கூடியது. அதாவது இந்த மூன்று நிலைக்கும் சாட்சியாக இருந்து அதை தாண்டிய துரிய நிலைக்குள்ளே இருக்கிறது தான் ஓம்ங்கிற அந்த ஒளி. அப்படி பார்த்தா விரியறது ஒடுங்கிறது, விரிதல் ஒடுங்குதல் ஓய்தல் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆதி மத்தி அந்தம் அப்படின்னு பல்வேறு பொருள்களில் ஓங்காரம் சொல்லப்படுறது. இப்படி பார்த்தா இந்த பிரபஞ்சத்தோட அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது அந்த ஓங்காரம்தான். அதுக்குள்ளே தான் இந்த தேவர்கள் மனுஷர்கள் உயிர்கள் எல்லாமே இருக்குது. இப்போ ஓம்ங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்றை தெரிஞ்சுக்கணுன்னா அதை தெரிஞ்சிக்கக்கூடிய பொருளை விட தெரிஞ்சிக்கிறவன் மேலானவனாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால தான் ஓம்காரத்தை மேலே சொன்ன யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாமல், அதாவது அதோட பொருளை யாருனாலையும் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் அருணாச்சலமே ஓம் அப்படிங்கிறதோட அர்த்தமாக அருணாச்சலம்தான் இருக்க, ஆத்மாங்கிற அருணாச்சலனை அறிஞ்சிக்கிறது தான் ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவத்தோட நான் நான்கிற அந்த பூரிப்போட ஒடுங்கி சுற்றி இருக்கிற எல்லாமே அற்றுப்போன அந்த ஞான பிரளயத்தில் ஏற்படக்கூடிய அந்த மௌன நிலை தான் இங்கே பகவான் சொல்லி காமிக்கிறார். அங்கே தனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை, இரண்டற்ற பொருளாய், அதாவது டிவிஷனே இல்லை, ஏகமாக இருக்கிறது தான் ஓங்காரத்தோட பொருள். அறியறதுக்கும் அறியப்படவும் அங்கே ரெண்டு பேர் வேணும். இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கிறவன் ஒன்று, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இருமையே கிடையாது. அதனால்தான் இறைவனை அறிந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால்தான் ரமண பகவான் இங்கே உன்னை யார் அறிவார் அருணாச்சலா அப்படிங்கிறார். ரமண பகவானோட அடியார்களில் ரொம்ப முக்கியமானவரும் பகவானுடைய அனைத்து உபதேசங்களையும் நமக்காக அழகாக எடுத்து சொன்னவரோட திருப்பேர் என்னன்னாக்கா சாதுவோம் சுவாமிகள். ரமண பகவானுடைய உபதேசங்களை சாதுவோம் அவர்களால் விளக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலத்தினால் மட்டுமே ஓம்ங்கிற பொருளை உணர்த்த முடியும். ஓம்கார பொருள் ஒப்புயர் இல்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா.